அம்மன் இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த கிருபையா இந்த நாளை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், உங்களை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே தருணத்துக்காய் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று அங்க படிப்பது போல அப்பா, நீங்க எங்க மத்தியில ஆண்டவரே வந்து வாசம் பண்ணுறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா நீர் ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா எங்களோடு நீங்க இடைப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த ஆண்டவரையுமே ஆராதிக்கும்படியா எங்களை தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே, இதற்காக எங்களை வேறு பிரிச்சீங்களே ஆண்டவரே, உண்மை துதிக்கும்படியா, உண்மை ஸ்தோத்தரிக்கும்படியா, உங்க நாமத்தை உயர்த்தும்படியா ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீங்க ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா, இம்மட்டுமா எங்களை சுமந்து எங்களை பாதுகாத்து எங்களை தப்பு வித்த ஆண்டவரே, எங்க நடத்தின தயவு நினைச்சு ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாள்ல கூட ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வர ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்துட்டு ஆண்டவரே அப்பா, கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே அப்பா, உங்க சத்தத்தை கேட்கும்படியாக நாங்க வாஞ்சியோடு இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பேச வேண்டும் என்பது ஆண்டவரே நாங்க வாஞ்சியோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய தொட்டுதலை நாங்க உணரணும். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நாங்க வேதத்துல படிப்பது போல அப்பா ஆண்டவரே ஒரு கூலியான ஒரு ஸ்திரீ ஆண்டவரே அப்பா ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவரே அப்பா அங்குடைய வார்த்தையை கேட்கிறாள் ஆண்டவரே அப்பா, அந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவரே மகளை தொட்டு சுகப்படுத்துறீங்கப்பா ஆண்டவரே, அந்த ஆராதனைக்கு வந்த வண்ணமாய் அவள் வெளியே போலப்பா, ஒரு அற்புதத்தை பெற்று அவள் வெளியே சென்றாள் ஆண்டவரே அப்பா, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே வந்த வண்ணமா இல்லப்பா கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தோடு கூட ஆண்டவரே அப்பா, நாங்க ஆண்டவரே இந்த ஆராதனை முட்டிக்கும் போது ஆண்டவரே கர்த்தர் எங்களை தொடுவதை ஆண்டவரே எங்களோட இடைப்படுவதை நாங்க உணரணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு புதிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அந்த ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு புதிய வல்லமையினால் ஆண்டவரே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு புதிய கிருபைகளை தர தேவன் அல்லவா, புதிய புது எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் அல்லவா ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவரே நாங்க அதை உணரணும் ஆண்டவரே அப்பா, வழக்கமாய் நாங்க கூடுவது போல இல்லாம ஆண்டவர் ஒரு புது அனுபவத்துல கர்த்தர் நடத்துங்க, ஒரு புது வல்லமையோட நிரப்புங்க ஆண்டவரே அப்பா அப்பா, எங்க ஒவ்வொரு ஒரு ஆத்துமாலையும் நாங்க உணரணும் ஆண்டவரே, எங்க ஆவியில நாங்க உணரணும் ஆண்டவரே அப்பா, எங்க சிந்தையில நாங்க உணரணும் ஆண்டவரே அப்பா, ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா ஆண்டவரே உண்மை ஆராதிக்க முடியாதபடி, உம்மோடு நெருங்க முடியாதபடி அப்பா, ஏதாவது தடைகள் இருந்தா ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராகப்பா ஆண்டவரே. இப்படி பாளையத்துல ஆண்டவரே அசுசிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க உலா ஒரு இடத்துல அசுசிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே அப்பா, எங்களை ஒரு விஷயம் கூட தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே, எங்க ஆவி ஆத்ம சரித்து ஒப்பு கொடுக்கிறோம், எங்க உச்சந்தலை முதல் எங்க உள்ளம் கால்வரை ஆண்டவரே கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, எங்களை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஆண்டவரே அப்பா, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, உங்க ரத்தம் தான் எங்களை ஆண்டவரே சகல பாவத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமை உடையது ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே, பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே அப்பா, நாங்க அப்பா நீங்க சபையாய் கூடி வர முடியாம இருந்தாலும் நாங்க இருக்கிற இடத்துல நாங்க பயத்தோடு தேடணும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கீங்க ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நாங்க எப்படி ஆராதிக்கிறோம், நாங்க எப்படி துதிக்கிறோம் என்பதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால பயத்தோடு சேவிக்க நடுக்கத்தோடு களி கூற ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா, நம்முடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டு இருக்கிறது, இந்த வேலையில கூட அப்பா நாங்க தூரமா இருந்தாலும் கர்த்தர் எங்க கூட இருக்கீங்கப்பா, எங்க இருதயத்தை பாக்குறீங்க, எங்க வாஞ்சையை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே, இந்த வேளையில கூடப்பா கர்த்தரை நாங்க முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே உண்மை நாங்க தொழுதுக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, நீங்க ஆண்டவரே ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் எடுத்து பிட்டு ஆசீர்வதிச்சது போல ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுங்கப்பா கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாள்ல அப்பா வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே துரிதமா கொண்டு வாங்க ஆண்டவரே அப்பா, ஒரு ஆத்மாவும் ஆண்டவரே வராதபடி தடை இல்லாதபடி எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா, எல்லாரையும் கொண்டு வாங்க ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே, தொடர்ந்து நடத்தி கொடுங்க, உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி அமேன். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறபடினால எல்லா பயபக்தியோடு கூட அமேன். இருக்கிற இடங்கள்ல தேவ சமூகத்துல அமேன் ஆண்டவர் உண்மையா நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி அமேன் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீரே ராஜாதி ராஜா. அமை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹாலேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தெய்வமே, ஓ ஹாலேலூயா, எல்லாவற்றிலும் மேலான தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீரே பெரியவர். ஹாலேலூயா. நீரே பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆண்டவரே ஹாலேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லாவற்றிலும் மேலான ஒருவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீரே பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹாலேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்க இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே ஒரே சிந்தையோடு கூட அப்பா எங்களை படைத்தவுமே ஆராதிக்கிறோம். எங்களை சிருஷ்டித்தவுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஓ எங்களை தெரிந்து கொண்டவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்க உயர்த்திமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா எங்களை முன்குறித்தீரே, உமை நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உளையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவரே? அப்பா அவங்க ரத்தத்தினால எங்களை கழுவுனீங்களே, கண்மலையின் மேல நிறுத்துனீங்களா ஆண்டவரே? அப்பா உங்க அன்ப நினைச்சு நாங்க உங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்ப இந்த பாக்கியத்தை ஆண்டவரே பெறாதபடி இருக்கும்போது எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே? கர்த்தரை தன் சொந்த ஜனமாய் ஆண்டவரே அப்பா பெற்றிருக்கிற எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீங்களே, உண்மை நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்துல வந்து நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த கால வேளையில நாங்க ஆராதிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க மேல கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்கள் உண்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். இருக்கிற இடங்கள் ஆண்டவரே அப்பா நாங்க எல்லாம் ஒரே சிந்தையோடுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே ஹாலேலூயா. நீங்க சொல்ல ஆகும் ஆண்டவரே அப்பா, நீங்க கட்டளையிட நிற்கும். ஆமா நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில வேற யாரும் இல்ல, வானத்திலையும் பூமியில. ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடி ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா? ஹாலேலூயா. ஆண்டவரே ஆபிரகாமை நடத்தினவர் அல்லவா? ஹாலேலூயா. ஆண்டவரே நீங்க சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர் ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா. ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல செய்கிற ஒரு தெய்வம். ஆமா நீங்க நேர்த்தியாய் செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா நீங்க செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்க செய்ய நினைத்து தடைபடாது என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் ஹாலேலூயா. இருக்கிற இடங்கள்ல தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஹாலேலூயா. நாங்கள் ஆண்டவரே அப்பா நீ செய்ய நினைத்த காரியங்கள் என்றும் தடைபடாது ஆண்டவரே, ஒன்றும் தடைபடாது. இந்த வேளையில எங்க உள்ளத்திலிருந்துமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்க உள்ளத்திலிருந்துமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க முன் குறிச்சிருக்கீங்களா ஆண்டவரே? ஆமா ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக என்ன எங்க மேன்மை எங்க வாழ்க்கையில கண்டிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா மிதிப்படுவதற்கு ஏதுவா இருந்தோம்ப்பா, யாரும் எங்களை பார்க்கல, யாரும் எங்களை நேசிக்கல, யாரும் எங்களை தேடி வரலப்பா, ஆனா நீங்க எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்துனால எங்களை தூக்குனீங்களே. ஆமா எங்களை அன்பை நினைச்சு பாக்குறோம் ஆண்டவரே. அம்மா தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே, தள்ளப்பட்ட சூழ்நிலை, யாரும் அங்கீகரிக்காத சூழ்நிலை, யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இல்ல. அம்மே அப்பா உங்களுடைய ஆண்டவரே நீங்க எங்களை தேடி வந்தீங்களே ஆண்டவரே. நண்பன் நினைச்சு நாங்க நன்றி செலுத்துறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை நடத்துறீங்க. அம்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்க வேதத்துல படிக்கிறோமே ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அழைச்சு ஆண்டவரே நீங்க எவ்வளவாக நடத்துறீங்க அப்பா, ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே. பஞ்ச காலத்துல கூட ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை நீங்க போஷிச்சீங்க ஆண்டவரே. ஆமா ஹாலேலூயா. ஆண்டவரே அப்பா கேரி தாற்றங்கரையில வைத்து ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா எலியாவுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் சரியான நேரத்துல கொடுத்தீங்களா ஆண்டவரே? அப்பா காகத்தை கொண்டு கொடுத்தீங்களாப்பா ஆண்டவரே. இந்த காகத்தை குறிச்சு எங்களுக்கு தெரியும், அது என்னைக்கு கொடுத்தது இல்லப்பா. ஆனா அந்த காகம் ஆண்டவரே எலியாவுக்கு ஆகாரத்தை ஆண்டவரே வேலைக்கு வேலை வந்து கொடுத்ததே ஆண்டவரே. அப்பா நீங்க போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பஞ்ச காலமா இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆகாரத்தை குறைவில்லாதபடி போஷிக்கிற ஒரு தேவன் எங்களுக்கு உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும் பஞ்ச காலத்துல கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை பார்த்து துதிக்கலாமா? ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலையும் ஆண்டவரே எங்களோடு பேசுகிறவர் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே கேரி தாற்றங்கரையில ஆண்டவரே தண்ணீர் வற்றினாலும் ஆண்டவரே உடனே அப்படி வார்த்தை அங்க வருது. தண்ணீர் வற்றின உடனே ஆண்டவரே கர்த்தர் எலியாவோட நீங்க பேசுறீங்க, உடனே நீங்க பேசுறீங்கப்பா ஆண்டவரே. இந்த பஞ்ச காலங்கள்ல எங்களோடு நீங்க பேசுகிற தேவன் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா இருக்கிற இடங்கள் ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ஒருவேளை ஆமா மனுஷர்கள் பஞ்ச காலங்களில நம்மோடு பேச முடியாத சூழ்நிலை வரலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு வார்த்தைகளை அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. வனாந்தரமா இருக்கலாம், அது கேரி தாற்றங்கரையா இருக்கலாம், யாரும் பார்க்க கூடாத இடமா இருக்கலாம். அந்த இடத்துல எலியாவை யாரும் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் எலியாவை பார்க்க முடியல. எலிசா எலியாவோடு கூட யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு நேராய் வந்தது போலவே நானும் நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆமா மனுஷனுடைய ஒத்தாசை வராத இடமா இருக்கலாம், மனுஷனுடைய சகாயம் வராத இடமா இருக்கலாம், மனுஷனுடைய சத்தம் கேட்கக்கூடாத இடமா இருக்கலாம், மனுஷனுடைய உதவிகள் எதுவுமே நம்முடைய அண்டிக்குள்ள சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இருக்கிற இடங்கள்ல நான் ஆராதிக்கிற தேவன் ஆமா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது வனாந்திரமா இருந்தாலும் சரி, கேரி தாற்றங்கரையா இருந்தாலும் சரி, மனிதர்கள் நடமாட முடியாத இடமா இருந்தாலும் சரி, அவர் என்னோடு கூட பேசுவார் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. உம்முடைய சத்தம் என்னை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. வனாந்தரத்தில் உம்முடைய சத்தம் என்னோடு பேசும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த இடத்துல நான் இருந்தாலும் எங்களோடு பேசுகிறவர் ஆண்டவரே. அந்த எலியாவுக்கு ஆண்டவரே சாரி பாத் என்கிற ஒரு ஊரை நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தீங்க போஷிக்கு ஆண்டவரே. நீங்க உடனே பேசி சாரி பாத் ஊருக்கு போக சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா அங்கேயும் ஆண்டவரே நீங்க ஒரு விதவியின் வீட்டுல ஆண்டவரே நாங்க பாக்குறோமே, அந்த விதவி கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு ஆகாரம் மட்டும் தான் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆண்டவரே. அந்த விதவி வீட்டுல வச்சு பஞ்ச காலம் முடிகிறவரை எலியாவை போஷிச்சீங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளப்பா நீங்க ஆண்டவரே நடத்துகிறவர். ஹல்லேலூயா. போஷிக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஊர் முழுவதும் பஞ்சமா இருந்தாலும் அந்த சாரி பாத் ஊர் விதவியின் வீட்டுல ஆண்டவரே எண்ணெயும் குறையில மாவும் குறையில ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஹமேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எங்களை போஷிக்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே எல்லாம் இருக்கிற இடங்கள்ல ஆமேன் தேவனை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கால வேளையில ஆமேன் நம்மை நேசிக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. போன வாரம் நம்ம தியானிச்சது போல ஹல்லேலூயா யோர்தானை பார்த்து நம்ம பயந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கானான் தேசத்தை நிச்சயமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை கரை புரண்டு வெள்ளம் ஓடலாம், மூன்று நாள் அவங்க தங்கி இருக்கலாம், இது வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையாக தோன்றலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது, உடன்படிக்கை பெட்டி நம்மோடு கூட இருக்கும்போது ஹல்லேலூயா கரை புரண்டு ஓடுகிற காகமேன் யோர்தானையும் கர்த்தர் இரண்டாக பிரிக்க வல்லமை உடையவர். சொல்லுகிற தேவ பிள்ளையே இருக்கிற இடங்களை ஆவில நிரம்பி பின்னிட்டு போக ஆண்டவரே. ஓ உங்க பிரசன்னத்துக்கு முன்பாய் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் தடைகள் எல்லாம் மாற்றப்படும். ஆமா ஹல்லேலூயா. நீங்க வாக்கு கொடுத்த காலான் தேசத்துக்குள்ளுடைய பிள்ளைகள் காலை வச்சீங்க ஆண்டவரே. ஓ க்ளோரி பீ டு காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த காலான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் அப்பா யோசுவாவும் காலே போ ஆண்டவரே. அப்பா மற்ற கோத்திரத்துல உள்ளவங்க எல்லாம் போனாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே மற்றவங்க ஆண்டவரே இது முடியாது, அங்குள்ள ஆண்டவரே ஆட்களை பார்த்து அவங்க பயந்தாங்க, சூழ்நிலைகளை பார்த்து அவங்க பயந்தாங்க ஆண்டவரே. ஆனா காலே போய் யோசுவா ஆண்டவரே அப்பா அவங்க வந்து கர்த்தர் ஒப்பு கொடுப்பாருன்னு தைரியமா சொன்னாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க சொல்ல முடிஞ்சிச்சுன்னா ஆண்டவரே அவங்க சூழ்நிலையை பார்க்கல, அங்க நடந்த ஆண்டவரே காட்சிகளை அவங்க பார்க்கல, கானானியர்களுடைய வல்லமையை அவங்க பார்க்கல. அவங்க பார்த்தது எல்லாம் ஆண்டவரே செங்கடலை பிளந்த உண்மை பார்த்தார்கள் ஆண்டவரே. வனாந்திரத்துல 40 ஆண்டுகள் நடத்தின உண்மை பார்த்தார்கள் ஆண்டவரே. யோர்தானை மக்கள் அந்த உண்மை பார்த்தார்கள் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவர் வனாந்திரத்துல போஷித்தத அவங்க பார்த்தாங்க ஆண்டவரே. அதை பார்த்த அவங்க ஆண்டவரே இந்த கானான் தேசத்துல உள்ள ஜனங்களை பார்க்கும் போது அவர்களுக்கு அது பெருசா தெரியல. அவங்க தைரியமாக வந்து ஆண்டவரே இந்த ஆண்டவர் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுப்பான்னு சொல்லி தைரியமா சொன்னாங்க ஆண்டவரே. அதே போல கத்தர் ஆண்டவரே அந்த கானான் தேசத்தை சுகந்தரிக்க வச்சீங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென். எல்லா வாயில அறிக்கை செய்யலாமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது இதை காட்டிலும் கடினமான பாதையில கர்த்தரினை நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. இதை காட்டிலும் கடினமான பாதையில கர்த்தருடைய கரம் என்னை நடத்தி என்னை தாங்கி என்னை சுமந்து நடத்தினதையா. இந்த காரியம் எனக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இது லேசான காரியம் என்னுடைய தேவனுக்கு. ஆமென். இந்த யோர்தானை கடந்து போக கர்த்தர் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. தடைகளை மாற்றுகிறவர். எனக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம், எனக்கு முன்பாக கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்லும் போது ஹல்லேலூயா. எந்த யோர்தானா இருக்கலாம், எந்த செங்கடலா இருக்கலாம், எந்த எரிகோ கோட்டையா இருக்கலாம், கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி என்னை ஜெயமாய் நடத்துகிறவர் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே இருக்கிற இடங்கள்ல அப்படியே ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபா ஷலபகர பொடர முனகர பலகரபா உரியனகர பொடர பலகரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்க நடத்தி சொல்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரே மட்டும் எலியாவை நடத்தின தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரை பலப்படுத்துகிறவர், அப்பத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. நாங்க நடக்க தேவையான பலத்தை கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா எங்களால முடியாது என்று நாங்க நினைக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க கிதியோன போல நாங்க பயப்படலாம் ஆண்டவரே. ஓ இவங்களை எப்படி நாங்க மேற்கொள்ள போறோம், எப்படி நாங்க ஜெயிக்க போறோம், நாங்க மேற்கொள்ள ஆண்டவர் பயப்படலாம். ஆனா கர்த்தர் எங்களோடு இருக்கீங்க. பராக்கிரம ஆண்ட செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சின்ன கூட்டத்தை வச்சு ஆண்டவரே பெரிய சேனையை துரத்துகிற தேவனை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நாங்க துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். இருக்கிற இடங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை தருகிற ஒரு நேரம் இது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்கிற ஒரு நேரம் இது. கர்த்தர் நமக்காய் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அவங்க பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா அவங்க சமூகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க எவ்வளவு எங்க மேல அன்பு வச்சிருக்கீங்கப்பா. நெருக்கமான பாதையிலும் எங்களுக்கு ஆராதிக்க ஒரு இடத்தையும் அந்த ஒரு நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ஒரு நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வது செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஓ நித்திய மகிழ்ச்சி எங்க தலைமையில் இருக்கும் ஆண்டவரே. சஞ்சலமும் தபிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அம்மன் யோசிச்சு பாருங்களேன். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அம்மன் நம்மை ஒன்றாய் சேர்த்து ஆராதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடும்படியாய் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் நம்ம இந்திய தேசத்துல எத்தனையோ பேர் அம்மன் ஆகாரம் இல்லாதபடி அம்மன் கஷ்டப்படுவதை நம்ம செய்திகள்ல கேட்கிறோமே. கர்த்தர் நமக்கு கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த வேலை இருக்கிற இடங்கள்ல அப்படியே ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே. இந்த விட கொஞ்ச நேரம் உங்களை துதிக்க வச்சீங்களே, கொஞ்ச நேரம் உங்க நாமத்தை நாங்க உயர்த்த வச்சீங்களாப்பா ஆண்டவரே. நாங்க குடும்பமாய் ஆண்டவரே தனித்தனியாய் ஆண்டவரே கர்த்தரை துதிக்கும்படியா எங்களுக்கு உதவி செஞ்சீங்களாப்பா. கர்த்தர் எங்களுடைய பிரசன்னம் எங்க மத்தியில் இருப்பதற்காய் நன்றி. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீங்க நேசிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலையில குடும்ப கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பா. தொடர்ந்து உங்க சமூகம் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. இந்த கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜனங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இருக்கிற இடங்கள்ல வேத புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொண்டு 56வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 56வது சங்கீதம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்க வேத புஸ்தகத்தை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 56வது சங்கீதம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்பியாதிருப்பீரோ. அமேன்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாய் வாசித்து நாம் ஜெபித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். உபாகமம் 11வது அதிகாரம், உபாகமம் 11வது அதிகாரம் 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நமக்கு பரிசுத்தமான ஒரு வசனம் தான் உபாகமம் 11வது அதிகாரம் வசனம் 11-12. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கண்களை மூடி நாம் இந்த செய்திக்காகவும் இந்த வாரத்துல பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு விஷயம் நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாய் கூடி வரும்படியாய் கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தினீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் சபை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் விசேஷித்த நாளை அனுசரிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பிறந்த நாளை திருமண நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே கர்த்தருடைய சமூகம் இருந்து அப்பா இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை மனரம்யமாய் நடத்தும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. இந்த வருஷத்திலையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் காரம் கூட இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன், இம்மட்டுமாய் நடத்தின தேவன், இம்மட்டுமாய் போஷித்த தேவன் அப்பா, இந்த வருஷத்திலையும் எந்தெந்த காரியங்களை அப்பா, எந்தெந்த நன்மைகளை, எந்தெந்த ஆசீர்வாதங்களை, எந்தெந்த உயர்வுகளை, எந்தெந்த சத்தியங்களை கர்த்தர் போதிக்கும்படியாக நீர் ஆண்டவரை தீர்மானித்திருக்கிறீரோ, உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரை நடத்தும்படியாக நாங்கள் சபையாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன் அப்பா, இந்த நாளுக்குண்டான வார்த்தைகளை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலப்படவும், உமக்குள்ள நாங்கள் கலிகூறவும், உமக்குள்ள நாங்கள் வளரவும் அப்பா, உண்மை நாங்கள் இன்னும் கிட்டி சேரவும் உம்முடைய வசனம் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆண்டவரே, அடியனை தாழ்த்தி ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உடைய ஆவினால் என்னை நடத்தும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நினைற்ற நாமத்தினாலே ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மாத்திரம் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய கண்கள் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கடந்து போனாலும் என்னை காண்கிற ஒரு கண், என்னை நோக்கி இருக்கிற ஒரு கண் எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்கிற வார்த்தையை கர்த்தர் அந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 139 நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் எதை காண்கிறதா? அவருடைய கருவில் இருக்கும் பொழுதே தேவனுடைய கண்கள் அவரை காண்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. அவருடைய எலும்புகளையும் கர்த்தருடைய கண்கள் காண்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசித்தோம் என்றால், என்னுடைய உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. என்னுடைய உட்கார்தலையும் நீர் அறிகிறீர், என்னுடைய எழுந்திருதலையும் நீர் அறிகிறீர். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் நடக்கிறேன், நான் படுக்கிறேன், நான் உட்காருகிறேன், நான் எழும்புகிறேன், என்ன நான் செய்தாலும், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து அந்த சங்கீதத்துல சொல்லுகிறத நான் வாசிக்கிறோம். வானத்துல நான் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துல நான் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே வருகிறீர், சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை நான் போய் தங்கினாலும் என் தேவனுக்கு மறைவா நான் எங்கேயுமே போக முடியாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போது தேவனுக்கு மறைவான இடம் என்று சொல்லி ஒரு இடமும் இல்ல, என் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் ஒரு வார்த்தை, ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், என் தேவனுக்கு மறைவா எதுவும் நடக்கல, என் தேவன் எல்லாவற்றையும் உற்று நோக்கிறவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் இப்ப என்ன வழியில நான் கடந்து போகிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன், என்னுடைய எல்லாவற்றையும் உட்கார்தலையும் நடக்கிறதையும் நான் படுக்கிறதும் நான் எங்க இருக்கிறேன், எல்லா என்னுடைய நினைவுகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 2 சாமுவேல் 7:19 அவர் சொல்லுகிறார், உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமாய் சொன்னீரே என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப என்னை குறித்து நடக்கிற காரியம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன், எந்த பாதையில நான் கடந்து போறேன், எந்த வழியா நான் நடக்கிறேன் என்பதை மாத்திரம் இல்ல, என்னை குறித்ததான தூரத்து செய்தி, என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை எனக்கு என்ன நடக்கும், எந்த பாதை நான் கடந்து போவேன், என்னுடைய வழிகளில என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லை வரை கடைசி வரை அறிந்த ஒரு தேவன் என்று சொல்லி தேவனை குறித்து தாவீது சொல்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் முற்றும் முடிய அறிந்தவர், எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லும் பொழுது யோபு 31:4 யோபு சொல்லுகிறார், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா, என் நடைகளை எண்ணுகிறார் அல்லவா அப்படின்னு சொல்லி அவ்வளவு அருமையா, என் நடையை எண்ணுகிற ஒரு ஆண்டவர், என் வழிகளை பார்க்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி யோபு பக்தன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து போனாலும், நம்மை உற்று நோக்குகிற ஒரு கண் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை நம்ம வெளியில விளையாட விடுவோம், ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருப்போம், இல்லைன்னா ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போயிருப்போம். அந்த பிள்ளைகள் ஒருவேளை நம்ம விட்டு தூரமாய் அவர்கள் ஓடுவார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், என்னுடைய தகப்பனுடைய கண் எப்பொழுதும் என் மேல் இருக்கும் என்று சொல்லி. அந்த பிள்ளைகளை ஒருவேளை ஒரு ஆபத்துல சிக்கும் பொழுதோ, ஒரு விபத்துல அவர்கள் சிக்கிக்கொள்ள ஒரு ஏதுவான காரியங்கள் நடக்கும் பொழுதே அந்த தகப்பன் ஓடி போயோ, அந்த தாய் ஓடி போய் அந்த பிள்ளைகளை ரெஸ்கியூ பண்ணுகிறதை காப்பாற்றுகிறதை நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். ஒரு உலக பிரகாரமான தகப்பனே ஒரு பிள்ளையை விடும் பொழுது தன்னுடைய கண் எப்பொழுது அந்த பிள்ளை மேல் வைக்கிறதை நாம உணர்கிறோம், நாம அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அதே போல நம்மை உற்று நோக்குகிற ஒரு தேவனா இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதோ என் உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் அவருடைய கரத்துல இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை குறித்ததான எல்லா ப்ளூ பிரிண்டையும் அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மை குறித்து அறிந்த தேவன், நம்முடைய வழிகளை பார்க்கிற தேவன், நம்முடைய நடைகளை எண்ணுகிற தேவன், நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் படுக்கிறதையும் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை அவருடைய கண்கள் அந்த அந்த தேசத்தை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்கள் நமக்கு என்ன உதவி செய்கிறது? 1வது குறிப்பு, நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதத்திலே நான் வாசிக்கலாம். 32 சங்கீதம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போது என் மேல் வைக்கப்படுகிற அந்த கண், என்னை நோக்கி இருக்கிற கண் எனக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், எனக்கு ஒரு ஆலோசனையை அது கொடுக்கிறது. அல்லேலூயா. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய தேவனுக்கு ஆலோசனை கர்த்தா என்று ஒரு கவுன்சிலர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று சொல்லி அவரை குறித்து அவர் நமக்கு நல்ல ஒரு கவுன்சிலராக இருந்து நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸை கொடுத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அடுத்த அடி என்ன என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசிக்கிற வேலையில ஒருவேளை முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரலாம். 2 வழிகள் 3 வழிகள் நமக்கு முன்பாய் நிற்கும் பொழுது எந்த வழியாய் நான் பிரயாணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மால முடிவெடுக்க முடியாத அளவுக்கு சில நேரங்களில சிக்கலான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் ஒரு கண் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, அந்த கண்ணு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட காலகட்டத்துல கடந்து போகிற நாம் எத்தனையோ காரியங்களை நம்ம திட்டமிட்டு இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை நம்ம இதை செய்யணும், இந்த மாதத்துல இதை செய்யணும், இந்த வருஷத்துல இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் திட்டமிட்டு அதற்குண்டான முன்னேற்பாடுகளை நாம் செய்திருக்கலாம். ஆனால் கடந்த 3 மாதங்களாக 4 மாதங்களாக நாம் எதிர்கொள்ளுகிற காரியங்களை நாம் அறிவோம். நாம் போட்ட திட்டங்கள், நாம் செய்த செயல்பாடுகள், நாம் செய்த முன்னேற்பாடுகள் எல்லாவற்றையும் கவிழ்த்து போடும்படியான ஒரு காலகட்டத்திலே நம்ம கடந்து போயிருக்கிறோம். எதையும் நாம் நினைத்தபடி செய்ய முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, நம்மை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு கண் நமக்கு இருக்கிறது. அந்த கண் என்ன செய்யுமா, நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. என்ன ஆலோசனை எனக்கு வேணும், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நம்மை அங்கலாய்த்து விடாதபடிக்கு, நம்மளை நிர்கதியாய் விடாதபடிக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவன் வீட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவன் ஆரானுக்கு பிரயாணமாய் கடந்து போகிறான். அவனுக்கு முன் அனுபவம் இல்லை, அவன் கூடாரவாசியா இருக்கிறான். அவன் கடந்து போகிற வழியில நான் எப்படி இதை சமாளிப்பேன், எப்படி போவேன் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கலாம், அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு வனாந்திர பாதையோ, நான் எதையெல்லாம் சந்திக்க நேரிடுமோ, எப்படி நான் இதை எதிர்கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு கூட அவன் கடந்து போகிறத நாம் ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். அப்படியா அவன் கடந்து போகிற நேரத்துல தேவன் அவனை எதிர்கொள்ளுகிறார். ஆதியாகமம் 28 அதிகாரத்துல நம்ம அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28 அதிகாரத்துல ஆண்டவர் அவனோடு கூட இடைபெறுகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று சொல்லி தன்னை யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 15 வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ வில் வாட்ச் ஓவர் யூ, நான் என் கண்ணை வைத்து உன்னை காத்து நீ எங்கெல்லாம் போறியோ தம்பி, நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ யாக்கோபு, நான் உன்னை ஐ வில் வாட்ச் ஓவர் யூ, ஏன்னா உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்புவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த அதே தேவன் இந்த நாளிலையும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம், அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், எப்படிப்பட்ட யோசனைகளை நான் மேற்கொள்ளுவேன், எப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய இருதயத்துல ஒரு சிலர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை நான் காப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உபாகமம் புஸ்தகமும் 32 அதிகாரத்துல உபாகமம் 32 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 10, 11, 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 32:10-12. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை
தனது கண்மணி போல காத்தருளினார். ஹல்லேலூயா. ஒரு வனாந்திரத்துல நான் அவனை கண்டுபிடிச்சேன். அவன் வனாந்திரத்துல ஒரு கல்ல தலைக்கு வச்சுக்கிட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தா, என் தேவன் அவனை போய் சந்தித்தார். அவனை அப்படியே விட்டுட்டு அவர் போகல, அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியை போல காத்தறிந்தார் என்று யாக்கோபை கொடுத்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, ஒரு கழுகு எப்படி தன்னுடைய கூட்டை கலைத்து குஞ்சுகளை தன் மேல் வைத்து அது எப்படி சுமந்து செல்லுகிறதோ, அதே போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவனை ஆலோசனை கொடுத்து அவனை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. யாக்கோபை வழி நடத்தின அதே தேவன் நம்மையும் வழி நடத்துவார். நமக்கு ஆலோசனை கர்த்தாவாய் இருப்பார். ஒருவேளை நம்ம சில முடிவுகளை எடுத்து இது தவறான முடிவோ, ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் வரும் என்று நான் முன்பே அறிந்திருந்தா, ஒருவேளை நான் இப்படி செய்யாம இருந்திருப்பேனே என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பயமோ ஒரு அச்சமோ ஒரு கலக்கமோ நமக்கு இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருந்தாலும் ஒன்று நம்ம ஊர்ஜிதமா நம்பணும், ஒரு கண் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண் பார்க்கிற கண் சும்மா இல்ல, அது எனக்கு ஆலோசனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அது எனக்கு ஆலோசனை கொடுக்கும். அவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். நமக்கு ஏற்ற சமயத்துல நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்தும்படி அவருடைய கண்கள் நம்மேல் அவர் வைத்திருக்கிறார். ஏற்ற ஆலோசனை கொடுப்பார், சரியான ஆலோசனை கொடுப்பார், கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம், ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசையா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி செவியை கவனமாய் வைத்து நான் எனக்கு என்ன செய்தி வருமோ என்று சொல்லி கவனமாய் கேட்கிறானோ, அதே போல காலைதோறும் நம்மை எழுப்பி நம்முடைய காதுகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதிகாலை வேளையில் ஆண்டவர் சமூகத்துல நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நான் கவனமா என் செவியை கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் சாய்ப்பேன் என்று சொன்னால், என் தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், நான் கற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி என் வழியை நான் அமைத்துக் கொள்ளும்படியாக ஒரு ஆலோசனை கர்த்தாவா என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளாய் நம்மை விடுகிற தேவன் அல்ல, நம்மை நடத்த வேண்டிய பாதையில நம்மை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நான் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து சொல்றால், அவர் எனக்கு நான் அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா, தாம் தெரிந்து கொள்ளும் வழியை நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. அநேக வழிகள் உண்டு, அநேக வழிகளில் நாம் பிரயாணப்படலாம். ஆனால் எது கர்த்தர் எனக்கு காட்டின வழி, எது கர்த்தர் எனக்கு உகந்தது என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற வழி என்று சொல்லி நமக்கு காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் நமக்கு போதிப்பார். நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். ஹல்லேலூயா. எத்தனையோ வழிகள் இருக்குது. ஒருவேளை மனுஷனுடைய அறிவுல மனுஷனுடைய ஞானத்துல சில வழிகள் செம்மையாய் தோன்றும், ஆனாலும் அதனுடைய முடிவு நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதனுடைய முடிவை அறிந்தவராயிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார். அல்லேலூயா. பல வழிகள் இருந்தாலும் நான் எந்த வழியில நாம் பிரயாணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த வழியில நம்மை பிரயாணப்படும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும் என் சகோதரனே, அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். சரியான பாதையில கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது, எகிப்திலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வரும் பொழுது, அவர் அநேக வழியாய் அவர்களை நடத்தும்படியாக, கானான் தேசத்துக்கு நடத்தும்படியாக ஒருவேளை பல வழிகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்துல வாசிக்கிறோம், யாத்ராகமும் 13வது அதிகாரத்துல, யாத்ராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், யாத்ராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, யுத்தத்தை அவர்கள் கண்டால் மனமடிந்து விடுவார்கள், எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்திரியின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், அது சமீபமான ஒரு வழியாய் இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அல்லேலூயா, அந்த அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய், ஒரு தேசத்தின் வழியாய் போகலாம், இன்னொரு வழி வனாந்திரத்தின் வழியாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அந்த தேசத்தின் வழியாய் நடத்தாதபடிக்கு அவர் தெரிந்து கொண்ட வழியாக ஜனங்களை நடத்துகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹலேலூயா. அவர் மோசேக்கு கட்டளை கொடுத்து ஜனங்களை எந்த வழியாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் வைத்து அவர்களை வழி நடத்துகிற ஒரு தேவன் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே தேவன், மாறாத கர்த்தர், நமக்கு ஆலோசனை கர்த்தாவாயிருக்கிறார். ஹலிலுயா. நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹலிலுயா. அவர் 18வது வசனம், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஹலிலுயா. சுற்றி போக பண்ணினார். ஒருவேளை ஒரு ஷார்ட்கட் இருக்கலாம் பிரதர், நமக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் தெரியலாம், இந்த வழியா நம்ம போனா, இந்த இந்த காரிய இந்த இந்த வழியை நம்ம பயன்படுத்தினா சுலபமா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கலாம், நம்ம சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து விடலாம் என்று சொல்லி நம்முடைய மனித ஞானத்துல நம்ம ஒருவேளை சிந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் முடிவை யோசித்து பார்க்கிற தேவன். அதனுடைய முடிவு, அது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறதா, அது மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் நாம் நடந்து போகிற பாதையினுடைய முடிவை அறிந்த தேவனாய் இருக்கிறபடியினால அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கும் பொழுது நமக்கு ஆலோசனை கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நான் உனக்கு வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நமக்கு நல்ல ஒரு கவுன்சிலர் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றரவாளனாய், நம்மை தேற்றி நடத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். புதர் நம்மை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்படியாய் நடந்த ஜனங்கள் கடைசியில என்ன சொல்றாங்க பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கடைசி அதிகாரத்துல, யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் திருப்புவோம், யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். யோசுவா 24:17-18, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஹலேலூயா. அந்த ஜனங்கள் அந்த இடத்துல ஒரு சாட்சியை கொடுக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். நாம் இப்படியாக அடிமைத்தன வீட்டிலிருந்து நம்மை புறப்பட பண்ணின தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார். நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கும் அந்த வழி. ஹலேலூயா. கர்த்தர் காட்டுகிற வழியில நாம் நடக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின வழியில நடக்கும் போது, கர்த்தர் தெரிந்து கொண்ட வழியில நடக்கும் போது, அதன் முடிவுல நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கும். ஹலேலூயா. தேசத்தில் குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாய் துரத்தினாரே. ஆகையால் ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். கர்த்தரே நம்முடைய தேவன் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாம் கலிகூறும்படியாக, நாம் அவரையே சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்து நிற்கும்படியாக அவருடைய பாதையில நாம போகும்போது மாத்திரம்தான் நம்மால் அதை சொல்ல முடியும். ஒருவேளை வழி தப்பி நம்ம போயிட்டோம்னா, ஒருவேளை நம்முடைய சுய சித்தத்திலையும் சுய ஞானத்திலும் நம்ம செயல்படும் போது ஒருவேளை அந்த முடிவு மரிதபிக்க கூடிய முடிவா இருக்கலாம். ஒருவேளை கர்த்தரை மறுதளித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை நாம் கேட்கும் பொழுது, அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியில நம்மை நடத்தும் பொழுது முடிவுல நாம சொல்ல முடியும், கர்த்தரையே நான் சேவிப்பேன். ஹல்லேலூயா, நான் கர்த்தரையே சேவிப்பேன், அவரே நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, இந்த தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த தேவனை நான் சுதந்திர ஆர்ப்பரிக்கும்படியாக, அந்த தேவனையே நான் சேவிப்பேன் என்று சொல்லி நாம் நம்முடைய 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 சாட்சியை அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பாதையில நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆசாவின் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், 73:24 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய ஆலோசனையின் படி என்னை நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. முடிவு மகிமையா இருக்கணும், முடிவு மகிமையா இருக்கணும். அதனால அவருடைய ஆலோசனையின் படி என்னை நடத்துகிற ஒரு தேவனுடைய கரத்துல நம்ம என்ன ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மேல கண்ணை வைத்து நடத்துகிற தேவன், உண்மையில என் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீ கலங்காதே, நீ திகையாதே, உனக்கு சரியான நேரத்துல சரியான ஆலோசனையை கொடுத்து நடத்துகிற தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், 2 Chronicles 7:7 நம்ம வாசிக்கிறோம். 2 Chronicles 7 சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். கட்டி முடித்து 2 Chronicles 7 முதல்ல நம்ம வாசிக்கும் போது அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறான். அந்த இடத்துல அக்கினி வந்து இறங்குகிறது, அந்த பலிகளை அது பட்சித்து போடுகிறது, அந்த இடத்துல ஒரு மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. அந்த மகிமையில ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். அந்த இடத்துல ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு காரியங்கள் அந்த இடத்துல ஆண்டுடைய சமூகத்துல அவர்கள் கலிகூர்ந்து அவர்கள் பலிகளை செலுத்தி சந்தோஷத்தோடு கூட இருக்கிறார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 7-10 நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, தமது ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைக்காகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் அவர்கள் போனார்கள். அவர்கள் திரும்ப போகும் பொழுதும் ஜனங்கள் விடை கொடுத்து போகும் பொழுதும் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அவர்கள் போகிறார்கள் என்று சொல்லி நம்ம அந்த வசனங்களை தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும், 11 Chronicles 11 வாசிக்கிறேன், இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாக இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஆண்டவர் சாலமோனு கூட பேசுகிறார். 12 இரவில சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன்ன உன்னப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்கு கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு மனரம்யமான ஒரு நாளிலே சாலமோன் ஆலயத்தை கட்டு முடிச்சு பிரதிஷ்டை செய்து ரொம்பவும் சந்தோஷமா அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் அவனோடு கூட இடைபடுகிறார். 3 காரியத்தை சொல்லுகிறார். மழையில்லாத நான் வானத்தை அடைக்கிற ஒரு நாள் வரும், தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டல் இடுகிற ஒரு நாள் வரும், ஜனங்களுக்குள்ளே கொள்ள நோயை அனுப்புகிற ஒரு நாள் வரும். அப்படிப்பட்ட நேரங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ ஒண்ணு செய்யணும், நீ உன்னை தாழ்த்தி, ஜனங்கள் என்ன பண்ணணுமா, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது நான் அந்த பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப அந்த தேசத்துக்கு ஒரு 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 உபாதை வரும் பொழுது, ஒரு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை, வெட்டிக்கல்கள் மூலமாக ஒரு அழிவு வரும் பொழுது, கொள்ளை நோயின் மூலமாக ஜனங்களை அழிக்கிற ஒரு காரியம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேவ ஆலயத்தில வந்து நீங்கள் முறையிடும் பொழுது, தங்களை தாழ்த்தி பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல உங்கள் வழிகளை விட்டு நீங்கள் திரும்பும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், அந்த தேசத்தை அவர் சேமமாய் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எதற்கு திறந்திருக்குமா, அந்த ஜபத்தை காணும்படியாக அவருடைய கண்கள் திறந்திருக்கும். அல்லேலூயா. முதலாவது நாம தியானித்தோம், அவருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது, அது நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறதா இருக்கிறது. இரண்டாவது காரியத்தை நம்ம தியானிக்கிறோம், அவருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறதா, நாம் செய்கிற ஜபத்தை அது நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் நாம் ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் அதை பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். நான் எப்படி என்னை தாழ்த்துகிறேன், நான் எப்படி என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நான் திரும்புகிறேன், நான் தேவ ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல ஜபத்திலே காணப்படுகிறேன் என்பதை அவருடைய கண்கள் திறந்து அதை பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. அவர் கண்களை திறந்து அதை பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஜபத்தை பார்க்கிற ஒரு தேவன். எந்த சூழ்நிலையில் நாம ஜபிக்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்துக்காய் நாம் ஜபிக்கிறோம், எப்படியாய் நாம் ஜபிக்கிறோம், எந்த மனநிலைமையில நாம ஜெபிக்கிறோம், எப்படியாய் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், எப்படியாய் நாம் பாவத்தை விட்டு விலகி நம்மை பரிசுத்தமாய் காத்து நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் அதை பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது 16வது வசனம், என் நாமம் இந்த ஆலயத்துல என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை நான் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். பரிசுத்தம் பண்ண ஒரு ஸ்தலம், அந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் நம்முடைய ஜபத்துக்காய் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஜபிக்கும்படியாக, நம்மை தாழ்த்தி ஜபிக்கும்படியாக அவருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபத்தை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி நம்ம ஜபிக்கிறோம், கண்ணீரோடு கூட ஜபிக்கிறோமா, மன கிளேசத்தோடு கூட ஜபிக்கிறோமா, அங்கலாய்த்து ஜபிக்கிறோமா, எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம் என்பதை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நாம் யோனாவை குறித்து வாசிக்கிறோம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவன் விலகி போகிறான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு கப்பலில அவன் பிரயாணப்படுகிறான், கப்பலுக்கு ஒரு சேதத்தை அது உண்டு பண்ணுகிறது. அப்போது அங்க இருக்கிற ஒரு கப்பற்காரர் வந்து சொல்லுகிறார், 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, நீங்கள் எல்லாம் வேண்டுதல் செய்யுங்கள், அவங்க அவங்க ஆண்டவர்கிட்ட நீங்க வேண்டுதல் செய்யுங்க, தன் தன் தேவனை நோக்கி நீங்க வேண்டுதல் செய்யுங்க, ஏதாவது ஒரு நல்லது நடக்குதான் பார்ப்போம், ஏதாவது நடக்குதான் பார்ப்போம் சொல்லி அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் அந்த கப்பற்காரர் சொல்லுகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ நீங்க வேதத்துல நீங்க உலகத்துல நீங்க பார்க்கலாம், அநேகர் முறையிடுகிறார்கள், அநேகர் என்ன பண்றாங்க, அவர்கள் 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 தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, இப்ப நடக்கிற காரியம் நடக்கிற சம்பவம் ஏதாவது ஒரு தடை வருகிறதா பார்ப்போம், ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப மாலுமி வந்து சொல்றோம், 6வது அதிகாரத்துல யோனாவை பார்த்து, உன் தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். அப்போ யோனாவுக்கும் ஒரு ரிக்வஸ்ட் வருது, நீயும் ஜபம் பண்ணுபா, நீயா சும்மா தூங்கிட்டு இருக்க, ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுன்னு சொல்லி யோனா கிட்ட வரும் பொழுது அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப யோனாவின் நிமித்தமாதான் இந்த கப்பலுக்குள்ள இப்படி ஒரு சேதாரம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அறிந்த உடனே அவர்கள் அவனை தூக்கி கடல்ல போடுகிறார்கள். ஆண்டவர் அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே போகும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு கடைசி வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார், அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அதுக்கு பின்பாய் நீங்க வாசித்து பாருங்க, அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை அந்த நெருக்கத்தின் மத்தியில அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டே நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. நான் எங்க இருக்கிறேன், ஒரு பாதாளத்தின் வயிற்றுல இருக்கிறேன், ஒரு நெருக்கத்துல இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை நம்ம பார்க்கிறோம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை நோக்கி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆலயத்தை நோக்கி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி யோனா அந்த இடத்துல எழுதுகிறது நம்ம சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த ஆலயத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் காணும்படியாக அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோனாவினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அவனை மீனின் வயிற்றிலிருந்து கக்கும்படியாக கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், 10வது வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கத்திவிட்டது. அல்லேலூயா. அப்போ ஒரு உபத்திரவத்தில் அவன் கடந்து போகும் பொழுது, மீனின் வயிற்றில் அவன் இருக்கும் பொழுது, அந்த நெருக்கத்துல இருக்கும் பொழுது, கடலின் மத்தியில இருக்கும் பொழுது அவன் தேவ ஆலயத்தை நோக்கி அவன் ஜெபிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆலயத்தை நோக்கி அவன் ஜெபிக்கிறான், கர்த்தருடைய கண்கள் அவனை நோக்கி பார்க்கிறது, அவனுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் விடுவித்து அவனுக்காக நியமித்த கிரியைகளை அவன் மூலமாய் கர்த்தர் செய்யும்படியாக அவனை தேவன் அவனை அனுப்புகிறார், அந்த கிரியையும் அவன் மூலமாய் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு நெருக்கத்தின் பாதையில நாம் போகும்போது அந்த தேவ ஆலயத்தை நோக்கி பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி அவன் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது வேதத்தில் நாம் வாசித்தது போல அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அவன் எங்கிருந்து ஜெபம் பண்றான், எந்த சூழ்நிலிருந்து ஜெபம் பண்றான், எப்படி மனநிலைமையில ஜெபம் பண்றான், எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்கிற ஒரு கண்கள் இருக்கிறது. எசேக்கியா ராஜா குறித்து நம்ம வாசிக்கிறோம், ஏசையா 37வது அதிகாரத்துல, ஏசையா 37வது அதிகாரம், எசேக்கியா ராஜா ஒரு கடிதத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல அதை விரித்து படிக்கிற ஒரு சம்பவத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏசையா 37வது அதிகாரம் 14வது வசனம், எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான், பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. ஹலேலூயா. ஒரு ராஜாவில் ராஜா அரண்மனையில் சகல வசதிகளோடு கூட இருக்கிற ஒரு இடம், அந்த இடம் அவனுக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த நிருபத்தோடு கூட அந்த கடிதத்தோடு கூட அவன் ஆலயத்துக்கு வருகிறான். அவன் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாய் அதை விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், கர்த்தாவே உமது செவிகளை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நான் இந்த நாளில எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன், உம்முடைய கண்களை திறந்து பாரும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தையை எசேக்கியா ராஜா பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஸ்தலத்துல வந்து, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல வந்து, இந்த ஆலயத்துல வந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஜபத்துக்கு என் கண்கள் திறந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம் ஜபத்தை காண்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கேட்கிறவர் என்பதுல மாற்று கருத்து இல்ல, ஆனாலும் அவர் நம்மை காண்கிற தேவன். காணும் பொழுது நம்முடைய அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும், நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நான் கடந்து போற பாதை தெரியும், என்னுடைய மனநிலைமை தெரியும், எல்லாவற்றையும் கண்கூடாய் பார்க்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. கண்கூடாய் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கண்களை திறந்து பாரும் என்று சொல்லி எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தேவ ஆலயத்துக்கும் பெரியவர் ஒருவர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவ ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, எந்த இடத்துல நீங்க இருந்து என் தேவனை நோக்கி நீங்கள் முறையிட்டாலும் என் கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது. நம் ஜெபத்தை கேட்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவ ஆலயத்துக்கும் பெரியவர் நம் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த யோனாவிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபத்தை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அண்ணாளுடைய ஜெபத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்துல அண்ணாளுடைய ஜெபத்தை 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அல்லேலூயா. இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை என்னால சத்தம் போட்டு ஜெபிக்க முடியல, வார்த்தை என் வாயிலிருந்து வரவில்லை, அவர் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய ஜெப வேலையில என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்க முடியாத அளவுக்கு மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரியான அந்த அன்னாள் அந்த இடத்துல வாயை விட்டு ஜெபிக்க முடியல, அவள் இருதயத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். என் தேவனுடைய கண் அந்த அந்த ஸ்திரியை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்று சொன்னால் அவள் ஏறெடுத்த அந்த ஜெபத்துக்கு பதிலை கத்த தருகிறார். சில நாட்கள் சென்ற பின்பு 20வது வசனம், அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஒருவேளை நம்முடைய ஜபத்துல நம்ம உட்காரும் பொழுது நம்ம இதை ஒருத்தர் காண்கிறாரா, இது யாராவது பாக்குறாங்களான்னு சொல்லி ஒருவேளை நம்ம ஒருவேளை ஒரு அடைந்த அறைக்குள்ள பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள நம்ம உட்கார்ந்து ஜபம் பண்ணலாம். கர்த்தர் அதை பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆகாரு தேவனுக்கு ஒரு பெயர் வைத்தால், ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அந்த வனாந்தரத்துல அவள் கூப்பிடும் பொழுது கதரும் பொழுது அந்த இடத்துல கேட்க ஒருவருமே இல்ல, ஆனால் அந்த இடத்துல அவரை கேட்கிற தேவனா மாத்திரம் இல்ல, காண்கிற தேவனா என் தேவன் இருந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல ஆகார் தேவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன், நம்முடைய ஜபத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம் ஜபத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என் சகோதரனே. எந்த ஒரு வேதனையில எந்த ஒரு அங்கலாய்ப்புல நம் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய கண்ணீர் ஒன்றும் வீண் போவதில்லை, அதை துருத்தில வாத்து வைக்கிற தேவன் இருக்கிறார். என்னுடைய அங்கலாய்ப்பை அலைச்சல்களை எண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருடைய கண்கள் நம் ஜபத்தை காண்கிறதா இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு குறிப்பை நாம தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம். சகோதரர் ஜப வேலையில அழகா இந்த வசனங்களை அவர் எடுத்தாரு. 33வது சங்கீதம் 18-19 வசனங்கள். சங்கீதம் 33:18-19, தமக்கு பயந்து தமது கிருபையை காக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதா இருக்கிறது, கர்த்தருடைய கண் நம் ஜபத்தை பார்க்கிறதா இருக்கிறது, கர்த்தருடைய கண் நமக்கு என்ன செய்கிறதா, அவரை பஞ்சத்திலிருந்து உயிரோடு நம்மை காக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்சம் என்று சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசியமான தேவைப்படுகிற பொருள்கள் நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் பஞ்சம். நமக்கு ஒருவேளை அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பஞ்சத்துல நாம் அகப்படும் பொழுது நம்மை உயிரோடு கூட காக்கும்படியாக ஒரு கண் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நம்ம அநேக முறை நாம தியானித்திருக்கிறோம். அதுல அழகா ஆண்டவர் அந்த பஞ்ச காலத்துல எலியாவை எப்படி போஷிக்கிறார் என்று சொல்லியும், சாரிபாத் விதவையை எப்படி போஷிக்கிறார் என்று சொல்லியும் அழகாய் தேவன் நமக்கு அதை திருஷ்டாந்தங்கமாய் நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு பஞ்சகாலம் வரும் பொழுது, ஒரு குறைவு வரும் பொழுது, அந்த லூக்கா 15வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த பஞ்ச காலத்துல அவன் குறைவு பட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பஞ்சை வரும்போது, ஒரு குறைவு வரும் பொழுது, நமக்குடைய தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மை உயிரோடு கூட காக்கிற ஒரு கண் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பஞ்சத்துல அப்படியே அழிஞ்சு போயிடுவோம், நம்ம மரிச்சு போயிடுவோம், நான் இறந்து போயிடுவோம், ஒரு திக்கற்ற வழியா நம்ம போயிடுவோம்னு சொல்லி நம்மை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல, நம்மை உயிரோடு கூட காக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. எலியாவை பராமரிக்கும்படியாக அந்த இடத்துல ஆண்டவர் கேரிபாத்துல ஆற்றங்கரையில அவரை கொஞ்ச நாள் அவரை உட்கார வைத்தார், அந்த தாகத்தை தீர்க்கும்படியாகவும் காகத்தை கொண்டு போஷிக்கும்படியாகவும் கர்த்தர் நடத்தினார். அது மாத்திரமே இல்ல, தொடர்ந்து சாரிபாத்து ஒரு விதவையின் வீட்டுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எலியாவை நடத்தி போஷிக்கும்படியாக பராமரிக்கும்படியாக காக்கும்படியாக ஆண்டவர் ஒரு வழியையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த சாரிபாத்தினுடைய விதவையினுடைய நிலைமை என்னன்னு சொல்லி நம்ம அந்த 17:12 நம்ம வாசிக்கிறோம். அவ என்ன சொல்றா, என்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நான் ஒரு ரெண்டு விறக நான் என்ன பண்றேன், பொறுக்கி வந்துட்டு நான் அந்த அப்பத்தை எப்படியாவது சுட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு நாங்க சாகலாம் என்று சொல்லி நாங்க தீர்மானித்திருந்தோம் என்கிற ஒரு நிலை. இதுதான் சாரிபாத்து விதவையினுடைய அன்னைக்கு நிலை. அதுதான், நான் இன்னையோடு கூட நான் என் ஜீவனை நான் முடித்துக் கொள்ள போகிறேன், இன்றையோடு கூட நான் மரிக்க போகிறேன், இந்த பஞ்சத்துல என்னால என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிற ஒரு நிலையில ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, கர்த்தருடைய கண் அந்த சாரிபாத்தின் விதவின் மேல கர்த்தருடைய கண் படும் பொழுது அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எலியாவையும் கர்த்தர் போஷிக்கிறார், சாரிபாத்து விதவையும் கர்த்தர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, உன்னுடைய மாவு குறைந்து போகாது, எண்ணெய் தீர்ந்து போகாது என்று சொன்ன தேவன் அந்த பஞ்ச காலம் முடியும் வரை அவர் சொன்ன வாக்கு தத்துவம் அந்த வீட்டுல நிறைவேறினது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே மாறாத கர்த்தர், அதே மாறாத தேவன். ஒருவேளை நம்முடைய வீட்டுல சில குறைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், ஒருவேளை சில காரியங்கள் நிறைவா இல்லாதபடிக்கு சில தட்டுப்பாடுகள் இருக்கலாம், ஒருவேளை நான் இதை எப்படி சமாளிப்பேனோ என்று சொல்லி ஒருவேளை ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ள இருக்கலாம். ஆனால கர்த்தர் நம்மை உயிரோடு காக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன், நம்முடைய தேவன். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, அவர் நம்மை உயிரோடு கூட காக்கிற தேவன், இந்த குறைவிலையும் நம்மை நிறைவாய் நடத்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. சாரிபாத்து விதவையினுடைய வீட்டுல இருக்கிற அந்த மாவு பிசைற தொட்டியையும் எண்ணெயும் ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. 4வது கடைசி குறிப்பு வேதத்துல வாசிப்போம். 2 நாளாகமும் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப 4வது குறிப்பு நாம தியானிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் எதற்காக இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறதா, எங்கே என்னுடைய வல்லமையை நான் விளங்க பண்ண முடியும்? அல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு கூட என்னை தேடுகிறவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா, ஏனென்று சொன்னால் அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி அவர் தன்னுடைய வல்லமையை அந்த இடத்துல நமக்கு காட்டும்படியாக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். 16வது அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 16வது அதிகாரத்துல நம்ம ஆசா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் முன்பு 14வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நான் வாசித்து விடலாம். 2 நாளாகவும் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். உம்மை சார்ந்து, அல்லேலூயா, உம்முடைய நாமத்தில், அல்லேலூயா, உம்மை சார்ந்து இருக்கிறேன், நான் உண்மையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன், நான் உம்முடைய நாமத்தையே நம்பி இருக்கிறேன், எனக்கு துணை நில்லும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஆசா ராஜாவை இந்த 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனை அவன் சார்ந்திருக்கிறான், உத்தமமாய் ஆண்டவரே அவன் நம்பி இருக்கிறவனா இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார், கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் தொடர்ந்து நான் வாசிக்கும் போது 16வது அதிகாரத்துல நான் வரும்போது அவன் சீரிய ராஜாவை அவன் சார்ந்து கொள்வதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விட்டு சீரிய ராஜாவை அவன் சார்ந்து இருக்கும் பொழுது அவன் அந்த யுத்தத்துல அவன் தோற்று போகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம் எதை சார்ந்து இருக்கிறோம், யாரை சார்ந்து இருக்கிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் யாரை நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு கூட நாம் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவரை நோக்கி இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய தம்முடைய வல்லமையினால நமக்கு கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வல்லமையினால நமக்கு கிரியை செய்கிற ஒரு தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்திருக்கிறோம். 75 வயது இருக்கும் போது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஒரு 11 வருடங்கள் ஆகிறது. 86வது வயது ஆகும் பொழுது சாலாலனுடைய ஒரு ஆலோசனை அவன் கேட்டு அதற்கு அவன் கீழ்ப்படுகிறான். அதற்கு பின்பாகவும் ஆண்டவர் தாமதித்து ஆபிரகாமுக்கு 99வது வயது ஆகும் பொழுது, 99வது வயது ஆகும் போது 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17:1, ஆபிரகாம் 99வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் வல்லமை உள்ள தேவன், அது உன் வாழ்க்கையில நடக்கணும், நீ அந்த கிரியை பார்க்கணும்னா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, 75 வயதுல கொடுத்த வாக்கு தத்தம், தன்னுடைய சரீரம் மரித்து போய், சாராளுடைய சரீரம் மரித்து போய், குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில 99வயதுல என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எனக்கு முன்பாய் உத்தமனாய் நட, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார். அப்ப ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில நடக்க முடியாத ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில நடந்தது. குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில அவன் அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு அற்புதத்தை பார்த்தான். கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவன் வாழ்க்கையில செய்தார். ஒரு வல்லமையின் கிரியையை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவன் குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார். இதை அனுபவித்த இந்த வல்லமையை பார்த்த ஆபிரகாம் அதே குழந்தையை கர்த்தர் திரும்ப கேட்கும் பொழுது, அந்த குழந்தை எனக்கு நீ பலி கொடு என்று கேட்கும் பொழுது, அந்த ஆபிரகாம் தைரியமாய், ஒரு கலக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், அவன் தைரியமாய் அவன் போய் அதை அவன் பலி செலுத்த அவனுக்கு ஏதுவாய் இருந்த ஒரு காரியம், அவன் கர்த்தருடைய வல்லமையை அவன் உணர்ந்திருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை அவன் ருசி பார்த்திருந்தான். அதைத்தான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:17 முதல், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், அவனுக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கை, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், என் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில அதை அனுபவித்தவனாய் இருந்தான். தேவன் அவனிடத்துல சொன்னார், நீ உத்தமனாய் நட, நீ 99 வயசு, ஆனால நீ எனக்கு முன்பாய் உத்தமனாய் நீ நடக்கும் பொழுது என்னுடைய சர்வ வல்லமையை நான் உன்னுடைய வாழ்க்கையில நான் நிரூபிப்பேன். ஹல்லேலூயா. என் வல்லமைய உன் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன், எக்ஸிபிட் பண்ணுவேன், நான் நிரூபிச்சு காட்டுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவன் அதே வல்லமையை அறிந்த தேவன், அறிந்த ஆபிரகாம் இந்த இடத்துல சொல்லுகிறார், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அந்த குழந்தையை பலியாய் ஒப்பு கொடுக்க ஆபிரகாமுக்குள்ள வந்த அந்த துணிகரம் ஏன் பாத்தீங்கன்னா, அந்த தேவ வல்லமையை அவன் உணர்ந்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை அவன் உணர்ந்திருந்தான். தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படியாக உத்தம இருதயத்தோடு கூட யாரெல்லாம் தேவனை நோக்கி காத்திருக்கிறார்கள் என்று தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அதே போல அடுத்த வருஷம் நீங்க எடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் எடுக்கலாம், நம்முடைய வாழ்நாள் முடிவு வரை ஆனால் தொடக்கம் முதல் நான் கருவல உருவாகும் போதே அவருடைய கண்கள் கண்டது என்று தாவீது சொன்னது போல அவர் முதிர் வயது வரை என்னை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. நம்மை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் காண்கிற தேவனாயிருக்கிறபடினால எனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் என்ன முடிவு எடுப்பேன், ஒருவேளை இந்த தேசம் இப்படி இருக்கிறது, இந்திய தேசம் இப்படி இருக்கிறது, பொருளாதாரம் இப்படி இருக்கிறது, பிள்ளைகளுடைய படிப்பு இப்படி இருக்கிறது, கம்பெனியுடைய வேலை இப்படி இருக்கிறது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இப்படி இருக்கிறது, நான் என்ன விதமான ஒரு முடிவை நான் எடுக்கணும், அடுத்த கட்டம் என்ன, என்னுடைய அடுத்த ஸ்டெப் என்ன, நான் எதை தீர்மானிக்கணும், எப்படி தீர்மானிக்கணும். ஒருவேளை ஒரு குழப்பத்துல நாம் இருக்கலாம், இல்ல ஒருவேளை பல வழிகள் நமக்கு தெரியலாம். இதுல எந்த வழி அவருடைய வழி, எது தேவனுடைய வழி என்று சொல்லி ஒருவேளை நம்ம அறியாம இருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது. அவர் சரியான ஆலோசனை கொடுத்து தம்முடைய வழியில, அவர் தெரிந்து கொண்ட வழியில நம்மை நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது, அவர் நமக்கு செவியை நம்ம அவருக்கு நான் சாய்க்கும் பொழுது, அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன், நம்மை கைட் பண்ணுகிற ஒரு தேவன், நம்மை கவுன்சில் கொடுக்கிற ஒரு தேவன், நம்மை நேர்த்தியாய் நடத்துவான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தின தேவன் அதே மாறாத கர்த்தர். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாய் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தை காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நான் எப்படி எந்த சூழ்நிலையில ஜபிக்கிறேன், நீங்க கண்ணீரோடு கூட ஜபிக்கலாம், இல்ல ஜபிக்க முடியாதபடிக்கு வாயில வார்த்தைகள் வர முடியாதபடிக்கு இருதயத்துல நீங்க ஜபிக்கலாம். இருதயத்துல ஒரு துடிப்பு, ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்க ஜபித்து கொண்டிருக்கலாம். என்னால வாயை திறந்து கூட ஜபிக்க முடியல, வாயில எனக்கு வார்த்தைகள் வரல, அப்படிப்பட்ட ஒரு பேச முடியாத அளவுக்கு என் இருதயத்தை அடைத்திருக்கிறது என்னுடைய துக்கம் என்று சொல்லி, ஒருவேளை துக்கத்தின் உச்சியில கூட இருந்து நம்ம இருதயத்துல ஒருவேளை நம்ம ஜபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலிருந்து நம்ம ஜபிக்கிறோம், எப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு, ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம் என்று சொல்லி நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜபத்துக்கு அவர் செவி சாய்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. செவி சாய்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். பஞ்ச காலத்துல குறைவுபடுகிற ஒரு நேரத்துல, இல்லாத ஒரு நேரத்துல நம்மை உயிரோடு கூட காக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. உயிரோடு கூட காக்கிற தேவன். நம்முடைய ஜீவனுக்கு என்ன தேவையோ, நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நம்முடைய அன்றாட ஜீவனம் பண்ணுவதற்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ, இன்னைக்கு ஒருத்தரும் நம்ம சொல்ல முடியாது என் தேவன் என்னை பட்டினி போட்டார் என்று சொல்லி. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து, நாம் தங்கும்படியாக ஒரு வீட்டை கொடுத்து நம்மை தேவன் பராமரிக்கிறார் அல்லவா. இந்த பஞ்சகாலத்திலும், இந்த துன்பத்தின் மத்தியிலும், இப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலும் நம்மை உயிரோடு காக்கும்படியாக ஒரு கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சாரி பார்த்து விதவையினுடைய வாழ்க்கையை நம்ம வேதத்துல தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஒரு குடும்பத்தையே என் கர்த்தர் பராமரிக்க முடியும் என்று சொன்னால், நம்மையும் கர்த்தர் பராமரிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து ஒருவேளை காணப்படலாம், இன்னைக்கு இந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வரட்டும். என்னை உயிரோடு காக்கும்படியாக, என்னை பராமரிக்கும்படியாக, எனக்கு என்னுடைய குறைகள் நீக்கும்படியாக ஒரு கண் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கண் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நம்ம உத்தம இருதயத்தோடு கூட அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரையே சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அற்புதமாய் நம்மை நடத்துவார், அதிசயமாய் நம்மை நடத்துவார். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம், நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். ஆல்பர்ட் பிரதர், இந்த நான்கு குறிப்புகளை நாங்க உள்வாங்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான்கு குறிப்புகள். ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார், பஞ்சத்துல நம்மை உயிரோடு கூட காக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், அவர் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார், அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆல்பர்ட் பிரதர் ஜெபத்துல.